ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா.
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் திருவழிபாட்டினுடைய கடைசி வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக திருவழிபாட்டினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இன்று ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்மையே நாம் பரிசோதித்து அவருக்கு உகந்த அடையாளமாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இணைந்து ஆண்டவரை துதித்து மகிழ்வதோடு நில்லாது நாம் தகுதியான விதத்தில் ஆண்டவரோடு பயணிக்கிறோமா என்பதையும் பரிசோதித்து பார்த்து ஆண்டவருக்குள் தகுதியான பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் இவைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை கேட்டு மனம் மாறுவோம் என்கிற உறுதியை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும். கிறிஸ்துவே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும்.
மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டியெழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு துயாவையாரின் ஒன்றை பிள்ளென்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கின தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திருமுத்துகள் 2-14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொன்றளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலின் மீது மேலே எழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்று முன் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தை போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையில் நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்று அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2 விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின் கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பார்வையின் இறக்கைகள் நன்கு இருந்தன. அந்த விலங்குகளுக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4 விலங்கு 5 நடங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டிருந்ததாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை காலால் மீடித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்புகள் முளைத்து அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகள் 3 வேரோடு பிடுங்கிவிட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாகவும் இருந்தன. அவர் முன்னியலிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். 10,000,000,000 பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்து நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்புகள் பேசின. பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டது. நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது. இரவின் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு இருக்க வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவருடைய ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்தி போற்றுங்கள். மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29-33 முடிய. இயேசு ஓர் ஊமை சொன்னார், அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த இறை பிரசன்னத்தின் நேரத்திலே இறை வார்த்தையினுடைய பலத்தோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பலனாய் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக நம்மை நேர்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம வார்த்தையை கேட்டு தியானிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆழமான காரியத்தை நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் எங்கே நம்ம ஏமாந்து போகிறோம் அப்படின்னா, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், அதனால் நான் சரியாக இருக்கிறேன். இல்லை, நம்ம வார்த்தையை வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த வார்த்தையின்படி ஒழுகுகிறோமா, நடந்து செல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை வாசிச்சுட்டு வார்த்தையின்படி நடக்காதவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரா, நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டதுனால நான் உனக்கு செவிசாய்க்க முடியாது, கூப்பிட்டவங்களெல்லாம் ஓரங்கட்ட போகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை கூவி அழைப்போரெல்லாம் இன்னரசுக்குள்ளே வரப்போவது இல்லை. அதனால தான் நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம் முக்கியம்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த வாரம் வந்து சிறப்பான வாரம். எந்த வாரம் அப்படின்னா, இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடிட்டு இந்த இறுதி வாரம் வந்து இந்த அரசத்துவத்தை சிந்திக்கிற ஒரு வாரம். இயேசு அரசராக இருக்கிறாரு. ஏற்கனவே நாங்கள் பிரசங்கங்களில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்றைக்கும் இதை குறித்து நாங்கள் பேசினோம், மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அப்போ இயேசுவினுடைய அரசத்துவம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அரசத்துவம் எப்படியெல்லாம் நிறுவப்பட்டது, இதை தான் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த அரசத்துவத்துக்குள்ளே நம்ம வைத்துக்கொள்ளணும். இந்த அரசத்துவத்தை பற்றி தெரியாதவங்க வந்து செயல்படுறாங்கன்னாக்கா அது கடவுளுடைய இறக்கத்தில் நம்ம விட்டுடும். அவங்க எப்படி கடவுள் அவங்கள தண்டனை தீர்ப்பளிக்க போகிறாரு, அவங்களுக்கு எப்படி பரிசு கொடுக்க போகிறாரு, இது நம்மளுடைய கவலை இல்லை. நம்முடைய கவலை எதுவாக இருக்கணும்னா, நான் ஆண்டவருடைய அரசத்துவத்தினுடைய சரியான சாட்சியாக நிற்கிறேனா. நம்ம எல்லோருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் என்கிற அந்த போர்வைக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், இறைவார்த்தையை வாசிக்கிறாங்க கேட்குறோம், இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன செய்கிறோம்னா பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறோம். இப்போ பைபிள் எடுத்து நிறைய பேர் வாசிக்கிறாங்க, வாசிட்டு அடுத்தது அதோடு நின்று விடலாமா, நான் பைபிள்லாம் வாசிக்கிறேன், எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு செய்கிறேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமைகள் கஷ்டங்கள் தொல்லைகள் வந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, வாசிக்கிறதோடு நம்ம நின்றுடணும், ஆனால் அதை தாண்டி இன்னொரு அடுத்த ஸ்டெப் இருக்குது, செயல்பாடு. யாக்கோபு திருமுகம் அதை தான் சொல்லுது, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்து, வெறும் வாசிக்கிறவர்களாக இருந்து நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாறுங்க. அப்போ செயல்பாடுனா என்ன செய்கிறது, இயேசுவை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசுவினுடைய அரசாட்சியில் நானும் ஒரு மெம்பர், திருமுழுக்கு வாங்கின எல்லாருமே அரசத்துவத்தில் அவர் இடம் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த அரசாட்சிக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதை தான் திருமண உமையிலலாம் சொல்கிறார். நான் தலைவன் வந்து தன் பணியாளர்கள் எல்லாம் வேலைக்கு அமர்த்திட்டு அவர் வெளியே தொலைநாட்டுக்கு போனார். திரும்பி வரும்போது தன்னுடைய பணியாளர்கள்லாம் என்ன செய்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறாரு. அவன் எவன் ஒருவன் வந்து சரியாக வேலை செய்யலையோ, அவன் பணியாளர்களெல்லாம் துன்புறுத்தி அடிமைப்படுத்தி அவங்கள தண்டிச்சு கொட்டிருக்கிறானோ அவன் என்ன செய்வான், நல்லா அடிபடுவான், அவனை தூக்கி என்ன செய்வார் கடவுள், அந்த தலைவர் நரகத்தில் போடுவார், எரி நெருப்பில் போடுவார், தண்டிப்பார், அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிட்டார், அவர் திருப்பி வரப்போறாரு. வந்து வரும்போது யார் ஒருத்தர் சும்மா ஓரமாக உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணேன் சொல்லிட்டு இருக்கானா, அவன் தான் அடிபடுவான். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஜெபம் எதுக்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு. நீ நன்மைகள் செய்கிற போது உனக்கு துன்பங்கள் வரும், உன்னை நாலு பேர் அசிங்கமாக பேசுவாங்க, உன்னை வந்து குற்றப்படுத்துவாங்க, உன்னை இழுத்து செல்வாங்க, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வீட்டில் இருக்கிற உன் உடன்பிறப்புகளே உன்னை என்ன செய்வாங்க, கொல்ல முயற்சிப்பாங்க, காயப்படுத்துவாங்க, அவங்களே உங்களை கையளிப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நீ என்ன செய்யாத, பயப்படாத, உன்னுடைய தலைமுடி கூட கீழே விழாது அப்படின்னு கடவுள் எவ்வளோ தூரம் ஆழமாக நமக்கு ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அப்போ கடவுள் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறாரு, வந்து பார்க்க போகிறாரு, யார் யார் வேலை செய்கிறா, யார் யார் செய்யாமல் இருக்கிறா. அப்போ கிறிஸ்து அரசர் எப்படி வலப்புறம் இடப்புறம் பிரிக்க போகிறார், வலப்புறம் யாரை பிரிப்பார், நல்லது செய்தவங்கன்னு நம்ம சொல்லுவோம், இடப்புறம் யாரை பிரிப்பார், கெட்டது செய்தவங்க, இல்லை வலப்புறம் வந்து செய்தவங்களை, அதாவது நன்மைக்குரிய காரியத்தை செயல்பட்டவங்களை பிரிக்க போகிறாரு. இங்கே வந்து செயல்படாமல் இருந்த மண்ணுகளாக இருந்த நம்மளுடைய டேர்மில் சொன்னால் மண்ணாங்கட்டி மாதிரி உட்கார்ந்துருந்தவனை இந்த பக்கம் பிரிக்க போகிறார். எவ்வளோ எளிமையாக அவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, நான் தாகமாக இருந்தேன் நீ தண்ணி கொடுத்த, நீ தண்ணி கொடுக்கல, நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீ சோறு போடலை, எனக்கு சோறு போட்ட, இன்றைக்கி நீ சோறு போடலை. பாருங்கள், இங்கே எல்லாம் செய்தது, இங்கே செய்யாதது. நான் நான் பிரியாணி கேட்டேன், நீ எனக்கு வந்து பழைய சோறு போட்ட, அப்படி இல்லை. நான் உன்கிட்ட வந்து ஒரு ஜிகிட்டு தாண்டா கேட்டேன், ஒரு ஜூஸ் கேட்டேன், மாதுளம்பழம் ஜூஸ் கொடுன்னு கேட்டேன், நீ எனக்கு வெறும் தண்ணி கொடுத்த, அப்படி இல்லை. நான் சாதாரணமாக தண்ணி கேட்டேன், நீ எனக்கு அது கூட கொடுக்கல. அப்போ எளிய காரியங்கள். அப்போ கடவுள் எப்படி பிரிக்க போகிறாரு இதை இதனுடைய? அப்போ நம்ம உடனே தண்ணி கொடுக்கணுமா, அப்புறம் 1000 பேருக்கு நம்ம தண்ணி பாக்கெட்டு என்ன இஷ்யூ பண்ணலாமா? அப்படி போகக்கூடாது. இங்கே என்னென்னா, செயல்பட்ட பிள்ளைகள், இவங்க செயல்படாத பிள்ளைகள். கடவுள் முன்னாடி நான் எதுக்குங்க வம்பு, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலை என்ன, காலையில் எந்திரிக்கிறது, எனக்கு உடம்புக்கு என்னென்ன செயல்பாடு இருக்குதோ, கடமைகள் இருக்கோ, அதெல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன், சட்டையை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போவேன். வேலைக்கு எதுக்கு போகிறேன், காசு சம்பாதிக்க போகிறேன். எதுக்கு போகிறேன், என் வயிற்றுக்கு ரொப்புறதுக்கு, என் குடும்பம்லாம் நம்ம கவலை இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கணும். அப்போ வயிற்றெல்லாம் ரொப்பியாச்சு, மீதி நிறைய காசு இருக்குது. சோஃபா செட்டு வாங்கி போட்டு, டிவியை வாங்கி போடு, மற்ற என்ன உபகரணங்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவை எல்லாத்தையும் வாங்கி போடு, ஏன்னா ஜாலியாக உட்காரலாம் பாருங்களேன். இப்படி பொருட்களை பெருக்கி கொண்டு இருக்கிற அடையாளங்கள், வீட்டினுடைய வீட்டுக்கு மேல் வீடு கட்டிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. பாருங்கள், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, எதுக்கு இத்தனை வீடு? நீ கேட்கணும், ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, வீட்டுக்கு மேல் வீடு சேர்க்கிறவர்கள் ஐயோ கேடு. அப்போ பாருங்கள், நம்ம எதுக்கு சார், நம்ம காரணம் சொல்லலாம், நான் என் பிள்ளைகளுக்காக அதுக்காக இதுக்காகனு, ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார். அப்போ என்ன செய்யணுமோ அதை நீ செய்யாமல் வயிற்றுக்காகவே ஓடுகிற கூட்டம் நம்மளாம் இருக்கக்கூடாது. அதனால் யாருக்கோ சொல்கிறாரு சாமியார்னு நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கணும், நான் இப்படி இருக்கிறேனா அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் இந்த அல்லேலூய வாசனத்தில் சொன்னார், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் என்னனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இப்போ நம்ம இதெல்லாம் செய்துட்டு எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? நான் வந்ததெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னா நான் தலைந்து நிற்க முடியும். ஆண்டவருடைய பேரால் நான் எல்லாத்துக்கும் உதவி செய்தேன், ஆண்டவருடைய பேரால் நான் நன்மை செய்தேன், ஆண்டவருடைய பேரால் நான் அவர் என்னை கூட்டிகிட்டு போன பக்கம்லாம் ஓடினேன் அப்படின்னா நான் தலை நிமிர்ந்து நிற்கலாம். நான் வந்து என் சொகுசுக்காக வாழ்ந்துட்டு, என்னுடைய பெருமைக்காக நான் ஆட்சி செஞ்சுட்டு, என்னுடைய பெருமைக்காக நான் ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டு, என்னை பெருமைக்காக 10 அடிவருடிகள்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தூபம் போடுறவங்க, அவங்களாம் நல்லவங்க நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்து கடவுளுடைய விருப்பமாக இருக்குமா? இல்லை. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சில அடையாளங்களை கொடுக்குறாரு. பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம மறந்துடக்கூடாது. முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பி உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இப்போ எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை பொருந்துங்க. இன்றைக்கி கோயிலில் வேலை செய்கிற சாமியாராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, கோயிலையே கிடக்கிற ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீடுகளிலிருந்து கோயிலோடு இணைஞ்சிருக்கிற, அல்லது வீட்டில் எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, அல்லது வீட்டு மொட்டை மாடியில் கூரை போட்டு ஜபம் நடத்துகிற, இப்படி எல்லா அடையாளங்கள் எல்லாத்துக்குமே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஒரு வீட்டில் ஜபம் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுக்குறார். அவன் பெருமைக்கு நடத்திட்டு இருக்கிறான், அந்த இடத்துல என்னுடைய பிரசன்னம் கிடையாது. பாருங்கள், ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுப்பார்? ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில் இருந்தார், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். வெளிநாட்டில் இருந்தப்போ கடவுள் அவருக்கு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சகோதரர் என்ன செய்கிறார், வந்து என்னையை மாற்ற பார்க்குறார், என்னுடைய வழியை மாற்றுறார், என்னுடைய கத்தோலிக்க அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். அப்போது கண்ணு மூடி நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், இந்த பாரு, உன்னை அவன் கையில் கொடுக்கல, அவனை தான் உன் கையில் கொடுத்துருக்குறேன், நீ பேசு அவன்கிட்ட. அவன் யாருமே இல்லாத இடத்துல, அதாவது அந்த ஆலயங்கள் இல்லாத இடத்துல அவன் இருந்தப்போ அவனுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன், அவனுக்கு வல்லமைகளை கொடுத்தேன். எதுக்கு? அங்கே இருக்கிற மக்களை கூட்டி சேர்த்து என் பக்கம் கொண்டு வரதுக்காக. அதை அங்கு செய்தவன் இப்போ அந்த உயிருக்கு பயந்து அங்கேருந்து வந்தாச்சு, அங்கேருந்து இருந்தால் கொண்டு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன செய்ய இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு என்ன செய்யணும்னா, இங்கே என்னுடைய தளத்தில் இணைஞ்சு செய்யணும். ஒரு கத்தோலிக்க திரு அவையில் சார்ந்த ஒரு மகன் வந்து என்ன செய்யணும்னா, இதோடு இணைஞ்சு மீண்டும் அவங்க என்ன செய்யணும், இந்த திரு அவையை கட்டி எழுப்ப உதவி செய்யணும். கண்டிப்பாக திரு அவைக்குள்ளே மக்கள் மத்தியில் குழப்பங்கள், திரு அவை நல்லதாக இருக்குது, அது திருவையினுடைய வெளிச்சம் போகாத இடங்கள் உண்டு. அதனால தான் அந்த இடத்துலலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இப்படி சொல்லி கொடுக்குற, தப்பாக சொல்கிறாங்க. சில வீடியோஸ்லாம் சில பேர் போஸ்ட் பண்ணும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை அப்படி சொல்லி கொடுக்கல, அவங்க போதகர்கள் ஒரு 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 அதிகாரமாக பேசுகிறவங்க எதை பார்க்கணுன்னா, நம்ம கத்தோலிக்க திருவையினுடைய சட்ட புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற ஒருத்தர் விசுவாசி என்ன சொல்கிறாரு, அவருடைய சட்டம் வந்து திருச்சபையினுடைய சட்டமாக இருக்க முடியாது இல்லையா. அப்போ திருச்சபை சட்டம் இதை சொல்லுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க பேசணும். அவங்க என்ன செய்கிறாங்க, பொதுமக்களுடைய ஜனரஞ்சகமான சில குறைபாடுகளை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான குறைகளை நிவர்த்தி செய்யத்தான் இவரை வந்து ஆண்டவர் இங்கே வைக்கிறார். இவர் வந்தவுடனே என்ன செய்கிறாரு, அந்த திருச்சபையை குழப்புறார். திருச்சபையை வந்து அவர் அழிக்க பார்க்குறாரு, அந்த மந்தையை சிதறுற செய்கிறார். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, அவர் தலைமையில் அடிக்கிறார். அவருக்கு அவர் வாயிலிருந்தே அவருக்கு தீர்ப்பு வைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி ஆண்டவரை, அதான் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். நீ மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக ஓடி இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பெருமை வரணும், எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஓடினோம்னா நம்ம இழந்துருவோம். அடையாளத்தை இழந்து தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறாங்க. இப்போது இந்தியாவுக்கு வந்த தோமையாராக இருக்கட்டும், அவங்க என்ன அவங்களுடைய பெருமையை விளங்கும்படியாக ஒரு ஆளை கூப்பிட்டு நான் என்னென்ன செய்கிறேன் எல்லாம் எழுதி வை அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போனாங்க. அங்கங்கே ஏதோ பதிவு செய்யப்பட்ட காரியங்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். இதுவே வந்து நம்மளுடைய புனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவங்க உட்காந்துக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து எதையும் பதிவு செய்யலை. அவங்க பிசாண்டு செய்துட்டு போனாங்க. அங்கங்கே வந்து அந்த தரவுகள் இப்படியாக நடந்துச்சான் இப்படியாக நடந்துச்சான் அப்படின்னு அந்த வாய்மொழியில் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய சக்தியில் நடக்கிறதில்ல. ஆவியானவர் அவங்கள தூண்டி எழுப்புறாரு. அவருக்காக வாழ்ந்த ஒரு நபரை குறித்து கடவுள் பேசுகிறார். இப்படித்தான் புனிதர்களை நம்ம வடிவமைத்து வச்சுருக்கிறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் கடவுளுக்கு உகந்த அடையாளமாக இருக்கிறேனா அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்கணும். ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்க உத்து பார்க்கணும், என்ன செய்கிறேன் நான் ஆண்டவருக்கு, என் வயசு 20, என் வயசு 30, என் வயசு 40, ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன். அரசராக வரும்போது அவர் பார்க்க போகிறாரு, நான் என்ன செய்தேன்னு கேட்க போகிறாரு. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், நான் உண்டியலில் 10 ரூபா பணம் போட்டேன். பேதுரு சொல்கிறாரு, ஒரு மந்திரவாதி வந்து சொல்கிறான், நான் கொஞ்சம் காசு தரேன், அந்த வல்லமை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறேன். யார் மேலெல்லாம் நீ கை வைக்கிறியோ அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் வராரு, அந்த வல்லமை எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு, நான் கொஞ்சம் காசு தரேன். அவர் என்னம்மா சொன்னார், நீ ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பணத்தினால பெற விரும்புகிற, உன் பணத்தோடு நீ நாசமாயிப்போ அப்படின்னாரு. நிறைய நேரம் நம்ம பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் செய்தெல்லாம் நினைக்க முடியாது. பணக்காரங்க சில பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் வந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, ஏன்னா அவங்களோட இமேஜ் கெட்டுடும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, தூரத்தில் இருந்து அவங்க அப்படி காசு தூக்கி போடுவாங்க. நோ, உங்கள் காசு தேவை தான், ஆலயங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு மேலே தேவை உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அன்பு உறவு. இங்கே வந்து நீங்கள் மக்களோட மக்களாக பேசி ஆவிக்குரிய கனிகளை காசை போட்டு நம்ம கொடுக்க முடியாது பாருங்களேன். அதை தான் சொல்கிறோம், உனக்கு உள்ளிருப்பவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அப்போ உள்ளிருக்கிறது எது, ஆவிக்குரிய கனிகள். அதை எல்லாருமே கொடுக்கணும், எல்லா இடத்துலையுமே. இன்றைக்கி தடைப்பட்டு நிற்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய அந்த செயல்பாடை தான் பிசாசு தடை பண்ணுறான். இன்றைக்கி ஆண்டவருடைய மாட்சி வெளிப்பட போகிற நாட்கள் வர 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 ஆண்டவருக்கு எதிரான சாட்சிகள் கிளம்பிகிட்டே இருக்கிறாங்க, எதிர் சாட்சிகள். அப்போது இன்றைக்கி பாருங்கள், முதல் வாசகத்தில் இரவில் நான் கண்ட காட்சியில் தானியல் நூலிலிருந்து ஒரு அருமையான வாசகம். இதை பார்த்தா என்னமோ நமக்கு என்னமோ புரியாத மொழி போல், என்னமோ ரெக்கை வச்சுருக்கு தான், கால் வச்சுருக்குது, கண் வச்சுருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தை போலிருந்து நான் பார்த்து கொண்டு அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன, அது தரையில் நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால் நின்றது, அதுக்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. இது வந்து நம்மளோட இணைச்சு பேசப்படுற ஒரு கொடூரமான ஒரு அடையாளங்கள், மனுஷன்கிட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், அது மிருகத்தின் அடையாளம். அது பறக்குது, அது எல்லா வேலையும் செய்ய பார்க்குது. பாருங்கள், அடுத்து வேறொரு 2 விலங்கை கண்டேன், கரடியை போன்று அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊண்டி எழுந்து நின்றது, ஏராளமான இறைச்சியை விழுங்கு. நான் நடுநடுவில் விட்டுட்டு வாசிக்கிறேன், ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன, நல்லா தின்னு நல்லா சாப்பிடு, நீ சம்பாதிக்கிற, உனக்கு சம்பாத்தியம், உன் காசு இது, நீ சாப்பிடு, உன் காசு நிறைய காசு இருக்குது, ஏன் நீ போய் சின்ன கடையில் சாப்பிட்ற, போய் பெரிய கடைக்கு போ, இங்கே நீ வந்து 5 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், அதை போய் நீ 500 ரூபாய்க்கு கொடுத்து சாப்பிடு. அவன் இமேஜ் பாருங்கள், இதை தான் பிசாசு. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன, அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன, அதற்கு ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. ஆளும் உரிமை பாருங்கள், ஆட்சி. அது ஆட்சிங்கிறது வந்து நம்ம உடனே அதிகாரிகளை மட்டும் யோசிக்கக்கூடாது, இது அரசியல் தலைவர்களை மட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆளுகை செய்கிறோம். வீட்டுக்குள்ளே கணவன் ஒரு சில இடத்துல, மனைவி ஒரு சில இடத்துல ஆளுகை. அப்போ நீ எந்தெந்த இடத்துலலாம் ஆளுகை செய்கிறீங்களோ, செய்ய நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாமே இந்த மாதிரியான அடையாளமாக இருக்கிறோம். இவற்றுக்கு பிறகு இரவின் கண்டக்கா நான்காம் விலங்கு அஞ்சு நடுங்க வைக்கும் தோற்றம், மிகுந்த வலிமை, அதுக்கு பெரிய இரும்பு பற்கள், தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது, எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது, எல்லாம் பாருங்கள் அழிவின் அடையாளம் பாருங்களேன். இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது, இதற்கு 10 கொம்பு இருந்தது. இந்த தீமையினுடைய அடையாளங்கள் வர 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 என்ன ஆகுதுன்னா அது அதிகப்படுத்தப்படுகிறது, குறைவதில்லைங்க. அப்போது நம்மளுடைய ஆண்டவருடைய அரசுக்காக உழைக்கிறவர்களுடைய உழைப்பும் ஜெபமும் எப்படி இருக்கணும்னா அதிகப்படுத்தப்படணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம சைட் பை சைடில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ எதிரணியில் இருக்கிறவன் பலப்படுகிறான் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், இன்னும் அதிகமாக பலப்படணும். அப்போ நான் மட்டும் நின்னா ஜெயிக்க முடியுமா? 10 கொம்பு இருக்குது தான், நமக்கு எத்தனை கொம்பு இருக்குது? நம்ம கொம்பை யோசிக்க வேண்டாம், அவனுக்கு அந்த விலங்குக்கு கொம்பு இருந்தது. நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு இருக்கிறது கரங்கள். நம்ம என்ன செய்யணும், கரங்களை இணைஞ்சு பிடிக்கணுமே. அப்போ இணைந்து வந்து ஜெபிக்கணும், ஒன்று கூடணும், ஒற்றுமையாக இருக்கணும். இதெல்லாம் இதுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அடையாளங்கள். அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் ஒன்று வேரோடு பிடுங்கப்பட்டது. இப்படியெல்லாம் பார்த்து நிறைய அடையாளங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகல இந்த தானியலினுடைய நூல்களுக்குள்ளே. இதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. எல்லாமே பாருங்கள் ஒரு வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தீமை உலவி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் பார்த்து கொண்டிருக்க அரியணைகள் அமைக்கப்பட்டன. இதெல்லாம் அழிவினுடைய காலம் வருகிற போது இதெல்லாம் நடக்க போகுது. அப்போது இதெல்லாம் வந்து அரியணைகள் அமைக்கப்படும். அந்த நடுவில் தொன்மை வாய்ந்தவர் அங்கே அமர்ந்திருந்தார், பிதாவானவர் அமர்ந்திருந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போல, தலைமுடி தூய பஞ்சு போல இருந்தது. அவருடைய அரியணை நீத்தி கொழுந்துகளாகவும் சக்கரங்கள் எரி நெருப்புகளாயும் இருந்தது. முன்னிலிருந்து நெருப்பாலான ஆடை ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பாருங்கள் ஒரு ஒரு அபிஷேகமான ஒரு அடையாளம் இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இயேசுவினுடைய வருகையை இந்த இடத்துல வைத்திருக்கிறாங்க. இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார், அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார், ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. பாருங்கள் இதெல்லாம் இயேசுவினுடைய அடையாளங்கள். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தையில் பாருங்கள், அந்த விலங்கு கடைசியாக சொல்லப்படுகிறது. அந்த கொம்பு அதாவது வார்த்தைகள் பாருங்கள், எல்லாரும் அவர் முன் நிற்பாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது, நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன, அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு. பாருங்கள் வாயில் பெருமை பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. பார்த்தீங்களா, அந்த விலங்கு பாருங்க தன்னால் அந்த பேசுது நிறையா. நம்ம இன்றைக்கி நிறைய பேசுகிறோம், கண்கள் கண்களும் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணால் பார்க்கிறது, பேசுகிறது, அடுத்தவர்களை அவமானப்படுத்துறது, குருக்களை வந்து காயப்படுத்துறது. இன்றைக்கி நிறைய ஆண்டவருடைய ஊழியம் செய்யக்கூடிய உண்மையாய் ஊழியம் செய்கிறவங்களை வந்து அவமானப்படுத்தி அவங்களை என்ன செய்கிறது, அசிங்கப்படுத்தி அந்த பணியை செய்ய விடாமல் தடுக்கிறது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்ட நபர்கள் இதெல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் நம்மளோட உடன் இருக்கிறவங்களே செய்வாங்க. பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாம் உண்மையாக இருக்கிறது, கூட இருக்கிறவங்க தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்களேன். நேற்று தினம் நான் வந்து 2 நாள்களுக்கு முன்பாக நாகர்கோயிலிருந்து நான் வந்து திருச்சிக்கு பயணித்து கொண்டிருந்தேன். நாகர்கோயிலில் ஒரு ஊழியக்காரர், அதாவது எங்களுடைய அருங்குடை ஊழியர் அல்ல, அவர் வந்து யோர்தான் இதில் நம்மளுடைய பாளையங்குட்டையில் இருக்கக்கூடிய ஒரு யோர்தான், அற்புத யோர்தான் இது ஒரு தியான இல்லம் ஒன்று இருக்கிறது, அந்த இல்லத்தில் பணியாளர். அந்த பணியாளருக்கு ஒரு வீட்டில் அவருக்கு ஒரு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஜூபிலி. அதுக்காக நான் போயிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ வருகிற போது நான் ட்ரெயினில் வந்து ஏறுறேன். ட்ரெயினில் ஏறும்போது ஒருத்தர் என்னை வெளியிலேயே பார்த்துட்டார், ஒரு நல்ல பெரியவர். அவர் என்ன செய்கிறாரு, என்னை ஓடி வந்து, உங்களை மாதா டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கோம், நீங்கள் நல்ல அருமையாக நகைச்சுவையாக இறைவார்த்தை எடுத்து சொல்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்குன்னு. அவர் கொஞ்சம் வயதானவர், நல்லா சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அங்கிட்டு ஒரு சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு எதிர்த்தாப்பில் எதிர்வரிசையில் ஒரே ஒரு நபர் உட்கார்ந்துருந்தார், ஒரே ஒரு நபர் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தார். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இவர் என் பக்கத்தில் உட்காந்து ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு மூச்சுக்கு 3 தடவை ஃபாதர் சொல்கிறார் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் ஆமாம் சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அவர் யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, இருவரும் அப்போ தான் பார்த்துக்குறோம். அப்போ அவர் பார்த்துட்டு இவருடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, அவர் பாருங்கள் அவங்க வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, அந்த வார்த்தையில் அவங்க லயிச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய அந்த சொல்லக்கூடிய விதம் அவங்களுக்கு பிடிச்சிருது. அவர் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஃபாதர்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நான் அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்குறேன். அந்த எதிர்த்தாப்பில் இருந்த நபர் என்னை எனக்கு ஒரு வணக்கம் சொல்லலை, என்னை விஷ் பண்ணலை, என்னை பார்த்து சிரிக்கலை, எதுவுமே செய்யலை. அவர் அப்படியே இருந்தார். நான் ஒரு வேளை கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால் நான் அப்படிப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய வார்த்தையில் சொன்னால் புற இனத்தவராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கலை. நான் கொஞ்சம் நேரத்தில் நான் மேலே இருக்கிற இடத்துல போய் நான் போய் படுத்துட்டேன். நான் கொஞ்சம் போய் படுத்து என்னுடைய சில தனிப்பட்ட சில ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அது மேலே போயிட்டோம்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமேனு மேலே போய் உட்காந்துட்டு நான் வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய இயர்ஃபோன் மாட்டி நான் சில யூடியூப்லாம் கேட்பேன். அப்படி கேட்டு கொண்டிருந்தபோது நான் அந்த நேரம் கேட்கல, அந்த நேரம் சவுண்டு எதுவும் இல்லை. நான் சும்மா சில என்னுடைய ப்ரோக்ராமுக்காக சில ஃப்ளையர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் ஆனால் ஹெட்ஃபோன் என்னோட காதில் மாட்டியிருந்தது. அந்த நபர் அப்போ தான் பேச ஆரம்பி, அந்த கீழே இருக்கிற ஆட்களோடு பேச ஆரம்பிச்சிட்டார். கலகலான்னு பேசார். அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர், இறுக்கமாக இருந்தவர், கலகலான்னு அங்கே ரெண்டு பெண்கள் அப்படிலாம் வந்து உட்கார்ந்தாங்க. இவர் பேச ஆரம்பித்தார். ஓகே பேசட்டும். அவர் நினைத்து கொண்டார், நான் காதில் மாட்டியிருக்கிறது யாருக்கு கேட்காது, ஃபாதருக்கு கேட்காதுன்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. அவர் பேசிக்கொண்டே இருந்தவர், அவருடைய வாயிலிருந்து ஒரு கசப்பான வார்த்தைகளெல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் நல்ல ஏதோ பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கிருந்தவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல, பொதுவான மக்கள் இருக்கிறாங்க. அந்த பொதுவான மக்கள் மட்டத்தில் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். மேலிருந்து கீழே விழுந்துட்டார். அவர் கடவுள் ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றியிருக்கிறாரு அப்படின்னாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் சாலக்குடியில் ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன் அப்படின்னாரு. சாலக்குடியில் நான் ஊழியக்காரனாக இருந்து எனக்கு ஒரே மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பக்கம் ஒரு கேள்வி. ஒரு ஊழியக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் நமக்கு ஒரு ஃபாதர்னு சொல்லியும் இவர் வந்து எந்த ரியாக்ஷன் காட்டாமல் இருந்தார் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு யோசனையாக அப்படியே உள்ளத்தில் இருந்தது. இரண்டு நிமிடங்கள் கூட ஆகலை, அவர் என்ன செய்துட்டார், சம்மந்தமே இல்லாமல் அவர் குருக்கள் கன்னியர்களை எல்லாம் அவமானமாக பேச ஆரம்பித்தார். மருத்துவமனை குறித்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. மருத்துவமனையில் வந்து எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க அதெல்லாம் பேசினாங்க. அப்போ அவர் வேறு சிலரை பற்றி பேசி கொண்டு இருந்தபோது அவர் எதற்காக இதை பேசினாருன்னு என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. அவர் சொன்னார், இந்த குருக்கள் எல்லாமே கன்னியர்கள் பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு காசை பிடுங்குறாங்க. ஒருத்தன் அடிபட்டு ரத்தத்தோடு வர்றான்னா அங்கேயே கிழித்து கட்டணும், கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் அப்படியே பேசுகிறார். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என்னையும் காட்டுறார், இந்த மேலே உட்காந்துருக்கவங்க கூட ஜாமியார் தான் அப்படின்னார் பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறது, அந்த உடனே ஜெபமாலை எடுத்தேன். உடனே ஜெபமாலை எடுத்து ஒரு ஜெபமாலை நான் அந்த நபருக்காக நான் ஜெபித்தேன். என்னால் என்ன செய்ய முடியும், என் ஆண்டவர்கிட்ட அவருக்காக ஜெபிக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஊழியக்காரராக இருக்கிற மனுஷங்க இப்படி பேசுவாங்களா? குருக்களையே ஏதோ ஒருத்தர் காயப்படுத்தியிருக்கலாம். ஒரு குருத்துவ சமூகத்தையே, ஒரு துறவர சமூகத்தையே அந்த இடத்துல யாருமே அறியாத பிள்ளைகள் மத்தியில் இவர் என்ன செய்கிறாரு, அவமானப்படுத்தின ஒரு வேதனையை நான் பார்த்தேன். வேறு என்ன செய்ய முடியும் பாருங்களேன். இதுதான் இன்றைக்கி அந்த பாருங்கள், அந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் உன்னை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. இன்றைக்கி நிறைய நேரம் நாம் எதை பேசுகிறோம்? இன்றைக்கி நம்ம ஒரு சில எங்களுடைய ஊழிய பாதையில் நாங்கள் நிறைய பேரை சந்திக்கிறோம். அப்போ அந்த இடத்துல சில பேருக்கு ஊழியம் வந்து தகுதியான நிலையாக இருக்காது. அப்போ என்ன செய்வோம், அவங்கள வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அவங்க நினச்சிப்பாங்க, நம்ம தான் அதிகாரத்தை கொடுக்குறோம், நம்ம தான் அதிகாரத்தை பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, நம்ம மேலே அவமானங்களையும் சாக்கடைகளையும் வேதனைகளையும் தூக்கி எறிவாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கிறிஸ்து அரசர் எப்படி நம்முடைய புனிதர்கள், நான் தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய புனிதராக இருக்கிறேன், அவங்க அந்த அவருடைய ஆலயத்தை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். கோட்டார் மறை மாவட்டத்தில் அந்த தேவசகாயம் பிள்ளையினுடைய இந்த ஆலயம் இருக்கிறது. பாருங்கள், ஒரு ஒரு கிறிஸ்துவுக்கு சான்று பகர் வேண்டும் அப்படிங்கிற வந்தபோது அந்த இதில் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார். அந்த இதில் கல்வெட்டில் அப்படியே போட்டிருந்தாங்க, அவரை வந்து எறும்புகளுக்கு மத்தியில் அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்களாம். பாம்புகளுக்கு மத்தியில் அவர் வாயை வந்து மூடி, வாயை வந்து ஒரு குழா போட்டு மூடி அவர் அடைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. அவரை தலைகிலா வச்சு கட்டி தூக்கிட்டு போயிருந்துருக்குறாங்க. பாருங்கள், இப்படி நிறைய கதைகள் வர, அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை இப்போ நம்ம வந்து ஒரு புனித நிலையில் உயர்த்தி வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்கள், இந்த ஒரு நபருடைய அடையாளம் என்ன? ஒரு ஆண்டவருக்கு தன்னை சான்று பகரணும் அப்படின்னு வைக்கும்போது துன்பங்களை ஏற்கிற அடையாளமாக பார்த்தோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். பேதுருவை பாருங்கள், துன்பங்களை ஏற்றுக்கிட்டார். கடைசி அதில் அவங்க ஒரு கதை சொன்னாங்க, அவர் சுடுறவன் வந்து சுட்டானா அந்த துப்பாக்கி சுட முடியல, அவர் வாங்கி அதை ஏதோ பிளஸ் பண்ணி கொடுத்து அது அவர் சுட்டோனே அதை தான் சுட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு செவிவழி செய்தியாக இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக சொல்ல முடியும், ஆண்டவருக்காக அவர் துன்பங்களை மேற்கொண்ட மனுஷன், துன்பங்களை எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு ஊழியத்திலிருந்து நம்ம ஒருத்தரை அப்படி ஆண்டவர் வேண்டாம் அப்படிங்கிறாருன்னா உடனே என்ன செய்கிறோம், காயங்களை கொட்டுறோம், அசிங்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம். இப்போ என்னைய செமினரிலேருந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நான் 4 வருஷம் படித்தேன், அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கும் ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவர்கிட்ட உட்காரும் போது கடவுள் ஆண்டவர் நம்மளோட பேசின பேச்சு இது தான், உனக்கு வேறு வழி வழி வச்சிருக்கிறார், ஏன் அந்த வழி தவறான வழியா இல்லையே. நான் இப்படி தான் யோசித்தேன், நம்மளை சாமியாருக்கு போனால் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு உடம்பு சுகமில்லாமல் போச்சு, என்னை வேண்டான்ட்டாங்க, இப்போ நான் அதுக்காக இன்வாலிட் ஆகிட முடியுமா, நான் என்ன செய்யணும். அப்போது வேறு ஒரு தளத்தில் ஒரு திருமணம், ஒரு குடும்பம், ஆண்டவர் என்னை அந்த லைனுக்கு அழைக்கிறார், அப்படி தான் நான் யோசித்தேன். ஏன்னா இருக்கிற 2 லைன் தான், ஒன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா ஆண்டவர் கொடுத்த குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும். இப்போ நான் இந்த பார்வையில் பார்க்காம என்னை எப்படி அவன் அனுப்பலாம், அவனை நான் அசிங்கப்படுத்தாமல் விடமாட்டேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தா ஆண்டவர் என்னோட நின்றுருக்க மாட்டார். அப்படி நான் செய்திருந்தா இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் நின்று உங்களுக்கு சாட்சியம் பகிர்ந்திருக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த விலங்குக்கு ஒப்பான பிள்ளைகளாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிற வேதனைகள் நிறைய தடத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவங்களே பிசாசுகளாய் மாறுகிற போது கடவுள் என்ன செய்வார், வேதனைப்படுவார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கி எப்படி பிசாசு உள்ளே வந்து இந்த திருச்சபையை வந்து சீர்குலைக்கிறான், ஆண்டவருடைய அரசத்துவத்தை அவன் என்ன செய்கிறான்னா மறுதளிக்க ஆட்களை கிளப்பி கொண்டே இருக்கிறான், ஆண்டவருடைய அரசத்துவத்தை. அதனால தான் அவ ஆட்சியும் ஆட்சி உரிமையும் மாட்சி, ஆட்சி உரிமை தந்தையிடமிருந்து மகனுக்கு வருகிறது, மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன, எல்லா இனத்தவரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். வழிபடுவதுனா என்னங்க, போய் கோயிலில் போய் நின்றுட்டு இப்படி கை கும்பிட்டுட்டு இருக்க இது பேர் தான் வழிபடுறதா? வழிபடுவது என்பது அவர் வழி சென்றபடி நடப்பது. அவர் எப்படி சென்றார், பரிசேயர் சதுசேயர்லாம் எனக்கு அதிகாரம் கொடுக்கணும், என் அதிகாரத்தை பிடிங்கிட்டாங்க அதனால் நான் இவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், இல்லைங்க, அவர் எங்கே திட்டணுமோ திட்டிட்டு மற்ற நேரம் ஓடிப்போய் எதை செய்யணுமோ அதை செய்தார். இதுதான் நம்ம அழைக்கப்படுகிறோம். அதனால் யோசித்து பார்ப்போம், அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளது, முடிவே இராது, அவரது அரசு அழிந்து போகாது. இந்த அழிந்து போகாத அரசுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், அழிந்து போகிற அடையாளங்களுக்காக. இந்த அருங்கொடை அழிந்து போகும், நம்ம நடத்தக்கூடிய தியான இல்லங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆலயங்கள் இடிந்து போகும். ஆண்டவர் சொன்னார், எருசலேம் ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி அது தகர்ந்து போகும் சொன்னார். இதெல்லாம் அழியக்கூடிய அடையாளம். ஆனால் எது அழியாத அடையாளம், நாம் உள்ளத்தை கட்டி எழுப்புவதும் ஆண்டவருக்காக நீ செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள் ஒரு நாளும் அழியாது. எனக்கு இது தேவையில்லை, இப்போ நான் நின்று உங்களுக்கு முன்னாடி இந்த பூசையை வச்சு இப்படி போடணும், எனக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் தனியாக போய் ஒரு பூசை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என் தலையில் இருக்கிற கடமை. அதை நான் உணர்ந்து செயல்படுத்தும் போது இந்த செய்தியை கேட்கிற அநேக பிள்ளைகள் ஆறுதல் அடைகிறாங்க, அவங்க யோசித்து பார்க்குறாங்க, ஃபாதர் என்னுடைய வழிகளை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். எவ்வளோ பெரிய சாட்சிகள் பாருங்கள். ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய உறவுகளை எல்லாம் நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் ஃபாதர், நீங்கள் உங்களுடைய செய்தி கேட்ட உடனே நான் மீண்டுமா எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் பேசி இப்போ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது நம்ம கொடுத்ததில்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் இது, வார்த்தையினுடைய அதிசயம் இது. இந்த அதிசயத்தை நோக்கி பயணித்து பாருங்கள். நீங்கள் யார் மேலேயாவது, சாமியார் மேலே, சிஸ்டர் மேலே, பிஷப் மேலே, அங்கே இருக்கிற ஊழியர்கள் மேலே, அங்கே இருக்கிற உங்கள் தலைவர்கள் மேலே ஏன் நான் கோபித்து கொண்டு இருக்க வேண்டும்? அவர்களா என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள்? என் ஆண்டவர் அல்லவோ, அவருடைய அரசு தானே முடிவுறாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ எந்த அரசுக்காக ஓடி உழைக்கிறாய், சிந்திச்சு பாருங்க, செயல்படுங்க, ஆண்டவருக்குள்ளே நின்று பாருங்க, அவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகளை அவர் ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்புறார். யாருடைய தலைமுடி கீழே விடாதுன்னு சொன்னார், இந்த மாதிரி ஓடுறவங்களுடைய தலைமுடி. யாரை நான் தாங்குவேன்னு சொன்னார், எல்லா தீமைகளையும் எதிராக நின்று நானும் நன்மை செய்யுங்கிற போர்வைக்குள்ளே நிற்கிறவனா? இல்லை, ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவன். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தன்னுடைய திட்டத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தித்து செயல்பட இந்த திருப்பலி உதவி செய்யட்டும். ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.